ஏற்ற வாழ்வு
நிம்மதியே
நீங்காத பேரின்பமே நீங்காத பேரின்பமே. அல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Hallelujah! 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 Jesus! Guru Munguru Korunuru She Ungudi Ennai Abhishekathinale Aathinga Andavare Omudi Ennai Abhishekathinale Theathinga Andavare Ella Nobugalum Marainthu Povathaga எல்லா கஷ்டங்களும் மறைந்து போவதாக, எல்லா கவலைகளும் மறைந்து போவதாக, எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியினால் நாம் மகிழ்ந்திருப்போம், நாம் மகிழ்ந்திருப்போம், நாம் சந்தோஷமாய் இருப்போம். ஆண்டவர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென், ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென், ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த முறை பாட்டு செய்தியின் பிற்பகுதியாக ஒரு காரியத்தை நான் பார்த்து விட்டு இன்றைய நாளிலே ஒரு காரியத்தை நான் கவனிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், நெகேமியா இரண்டாவது அதிகாரம். நெகேமியா இரண்டாவது அதிகாரம், அதுல முதல் வசனத்தை ஒரு விஷயம் வாசியுங்கள். நெகேமியா இரண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள்.
அஸ்தர்டா ராஜாவின் இருபதாம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசன் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன்னொரு போதும் அவர் சமூகத்தில் துக்கமாயிருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாயிருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரியாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்ன போது என்னை அனுப்ப அவருக்கு
சித்தமாயிற்று.
நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை.
நான் எருசலேமுக்காய் தேவன் எனக்கு சொன்னதை நான் ஒருவருக்கும் சொல்லவில்லை. ஆனால் அவன் நினைச்சு அவன் பரிசோதனை பண்ணுகிற ஒரு மனுஷனாய் அங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு நாம் நெகேமியாவை கூப்பிட்டு கேட்டார், நீ என்னப்பா செய்கிறாய், நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? நான் ராஜ சமூகத்துல இருக்கிற ஒரு மனுஷன், நல்ல வேலைகளை செய்கிற ஒரு மனுஷன், நான் ராஜ சமூகத்துல இருந்து ராஜாவுக்காய் நான் போஜனங்களை பார்க்கிற ஒரு மனுஷன் என்று சொல்லி தான் தன்னுடைய உயர்ந்த நிலைமையை குறித்து அவன் சொல்ல போறது கிடையாது. எங்களை இன்றைக்கு நாம் கேள்வி கேட்டால் நாம் என்ன செய்கிறோம், என்ன வேலை செய்கிறோம், என்ன படித்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் அடுக்கிக் கொண்டே போவோம் பாருங்க. ஆனால் நெகேமியாவை பார்த்து கேட்டால், நான் ஒன்றே ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறேன், ஒரே ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். தேவன் என் உள்ளத்தில் போட்டதை நான் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன். தேவன் என் உள்ளத்தில் சொன்னதை நான் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நெகேமியா எங்களை பார்த்து சொல்லக்கூடியதாக இருக்கும். 14வது வசனத்தை வாசியுங்கள்.
பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு எருசலேமில் அலங்கத்தை கட்டுவோம் பாருங்கள் என்று சொன்ன.
நாம் தனிப்பட்ட விதத்திலே நிந்தைக்குள்ளவர்களாக இருந்தால் பதில் நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த வசனத்தை திருப்பி வாசியுங்கள். பின்பு
நான் அவர்களை
நோக்கி,
எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும்
இருக்கிற சிறுமை
பார்க்கிறீர்களே,
சிறுமியை நாம் கவனித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் எல்லாரும் நம் வாழ்க்கையை குறித்து ஏதோ சொல்லிக்கிறோம், கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, ஜெபம் பண்றோம், வேதம் வாசிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஆனா என்று சொல்லி புலம்புகிறோம். அநேகர் தங்கள் வாழ்க்கையை குறித்து புலம்புகிற காலமாக இருக்கிறது. வேதம் ஒரு பக்கம் சொல்லி உனக்கு போதும் என்ற மனதோடு இரண்டு சொல், அதுக்கும் இல்ல இதுக்கும் இல்ல. ஆனா நெகேமியா என்ன சொல்றா, நீங்கள் இருக்கிற நிலைமை எப்படி இருக்கிறது, அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் சிறுமை உள்ளவர்களாய் இருக்கிறோம், சிறுமைப்பட்டு போய் இருக்கிறோம். ஒரு காலத்தில் நல்லா இருந்ததை வைத்து அநேகர் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார். அந்த நாள்ல நான் நல்லா இருந்தேன் தெரியுமா, அந்த நாள்ல நான் அப்படி இருந்தேன் தெரியுமா, அந்த காலத்தில் எங்களுக்கு குடும்பம் இப்படி இருந்தது. அன்றான் கதை நமக்கு இன்று தேவையில்லை, இன்றான் கதை உனக்கு தேவை. அநேகர் நாம் கனவு கண்டு கொண்டே இருக்கிறோம். அந்த நாள், அந்த நாள், அந்த நாள் நாம் கனவு காண வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது, அது கிறிஸ்துவின் வருகையினால். நெகேமியா சொல்லுங்க, ஐயா நெகேமியா என்னப்பா செய்கிறாய், நான் தேவன் எனக்கு சொன்னதை செய்து கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? கடந்த முறைக்கு முதல் முறை இதுல முக்காசி செய்து கேட்டுட்டோம், என்ன செய்துட்டு இருக்கிறோம்? நல்லது பிரதர், நல்லா இருந்தது பிரதர், சந்தோஷமா இருந்தது பிரதர், மகிழ்ச்சியாக இருந்தது பிரதர், ஆலயத்துக்கு வந்தாலே மகிழ்ச்சி தானே என்று விட்டு நாம் கடந்து செல்லுகிறோம். ஆனா நெகேமியா என்ன செய்தான் தெரியாது, தன்னுடைய வேலை அது உயர்ந்த இடத்துல, நான் ராஜ சமூகத்துல வேலை செய்தால், இன்னைக்கு நாம பார்லிமெண்ட்ல வேலை செய்தாலே பெரிய சந்தோஷம் பாரு. நான் எங்க வேலை செய்கிறேன், பார்லிமெண்ட்ல வேலை செய்கிறேன். என்ன வேலை செய்கிறேன், அமைச்சர்கள் மத்தியில நான் நிக்கிறேன், அங்க போகிறேன், இங்க போகிறேன். அதை குறித்து நமக்கு ஒரு பெருமை இருக்கிறது. ஆனால் இந்த மனுஷன் ராஜ சமூகத்தில இருந்து, ராஜாக்கு பக்கத்துல, ராணிக்கு பக்கத்துல இருந்து அனுதினமும் காரியங்களை நடப்பிக்கிற அந்த மனுஷன் சொல்லுகிறா, தேவன் என் உள்ளத்திலே போட்டவைகளை நான் நிறைவேற்றுவதற்கு என்னை விட்டுவிடும், எனக்கு இந்த வேலை தேவையில்லையாப்பா, எனக்கு தேவன் சொன்னதை நான் செய்ய வேண்டுமே, என் ஜனங்கள் சிறுமையிலே இருப்பதை நான் பார்க்க முடியவில்லை, என் ஜனங்கள் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் இருக்கிறதை நான் பார்க்க முடியவில்லை, நான் தேவனுக்காக அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கணும் என்னொரு விருப்பம் அந்த மனுஷனுக்குள்ளே உருவானது இல்லையா? அந்த வசனத்தை 17 திருப்பி வாசியுங்கள், கவனியுங்கள், வாசியுங்கள்.
பின்பு நான் அவர்களை நோக்கி,
அவர்களை நோக்கி,
எருசலேம் பாழாயிருக்கிறது,
எருசலேம் பட்டணம் பாழாயிருக்கிறதையும்,
அதன் வாசல்கள் அக்கினியால்
சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும்,
நாங்கள் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே, நான் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமில் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று.
சிறுமைக்குள்ளாக இருக்க விரும்பல, நிந்தைக்குள்ளாக இருக்க விரும்பல. காரணம், நான் என்ன செய்ய போகிறேன், அலங்கத்தை கட்ட போகிறேன், தேவ ராஜ்யத்தை நான் கட்ட போகிறேன், தேவ காரியமாய் நான் புறப்பட போகிறேன், தேவ காரியமாய் ஏதோ என்னால் முடிந்தது தேவனின் உள்ளத்தில் போட்ட விருப்பத்தை நான் நிறைவேற்ற போகிறேன். ஏன், நான் இருந்த நிலைமை போதும், நான் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிற நிலைமை எனக்கு போதும். இன்னைக்கு நம் வாழ்க்கையை குறித்து கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது புலம்பி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தூக்கி வைத்து தேவ சமூகத்தில் உளறி கொண்டு இருக்கிறோம். ஆனால் பதில் எங்கே இருக்கிறது? பதில் எங்கே இருக்கிறது? எங்கிடத்தில தான் பதில் இருக்கிறது. தேவன் உனக்கு இதுவரைக்கும் சொன்ன 1000 வாக்கு தத்தங்கள் எங்கே? தொலைந்து போய்விட்டது. பிசாசு திருடி கொண்டு போய்விட்டான், மனுஷர்களும் திருடி கொண்டு போய்விட்டார்கள். எங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள்? ஒவ்வொரு ஊழியக்காரன் வருகிற பொழுது ஒரு வாக்கு தத்தம், ஒவ்வொரு வருஷம் வருகிற பொழுது ஒவ்வொரு வாக்கு தத்தம், அதை விட சொப்பனத்தில், தரிசனத்தில், தீர்க்க தரிசனத்தில் என்று பல வார்த்தைகள். ஆனால் எதை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம், எதை நாம் செய்து முடித்திருக்கிறோம், எது நம் வாழ்க்கையிலே நம் கண்களுக்கு முன்பாக நாம் தேவனை பார்த்து ஆண்டவரே நீ சொன்ன வாக்கு இன்று நிறைவேறியது என்று சொல்லி நாம் தூக்கி வைத்து ஆண்டவரிடத்தில் சொல்லி இருக்கிறோம். இருதயத்திலே தேவர் ஆட்சியத்தை குறித்து பல விருப்பங்கள், பல வாஞ்சைகள், பல வைராக்கியங்கள், ஆனால் ஒன்றும் நிறைவேறுவதில்லை. எல்லாம் விருப்பமும் வாஞ்சையும் கவனமும் கனவுமாக போகிறது. ஆனால் நெகேமியா அவன் ராஜ சமூகத்திலேயே தன் வாழ்நாட்களை கழிக்க விரும்பவில்லை. என்ன சொன்னான் தெரியுமா? துக்கமாக இருந்தான். அலங்கம், எருசலேமை குறித்து அவன் துக்கமாக இருந்தான். இன்னைக்கு நாம் தேவர் ஆட்சியத்தை குறித்து எவ்வளவு துக்கமுள்ளவர்களாக இருக்கிறோம், நம் குடும்பத்தை குறித்து துக்கமுள்ளவர்களாக இருக்கிறோம், நம் பிள்ளைகளை குறித்து துக்கமுள்ளவர்களாக இருக்கிறோம், நம் சொந்தங்களை குறித்து நாம் துக்கமுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவர் ஆட்சியத்தை குறித்தும், தேவ சமூகத்தை குறித்தும், தேவனுடைய திட்டத்தை குறித்தும், தேவன் சொன்ன வார்த்தைகள், வாக்கு தத்தங்களை குறித்தும் நாம் யாரும் துக்கமுள்ளவர்களாக இருப்பதல்ல. நானும் என் வீட்டாரும், நானும் என் காரியமும், நானும் என் சம்பவமும் என்று சொல்லி நாம் கடந்து செல்லுகிறோம். ஆனால் நெகேமியா, ராஜாவே என்னை போக விடும், எங்கப்பா போக போகிறாய், இந்த வேலையை விட்டு எங்கே போக போகிறாய், என் தேவன் என் உள்ளத்திலே போட்ட சில காரியங்கள் இருக்கிறது, அதை நான் நிறைவேற்ற போகிறேன், அதை நான் தேவனுக்காய் செய்ய போகிறேன், அதை நான் தேவனுக்காய் எனக்கு இவைகளை அடுத்த வசனத்தை வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நாமத்தை உயர்த்த போகிற கட்ட போகிற ஒரு மனுஷன் மீது தேவன் அவருடைய கரத்தை வைத்துக் கொண்டு இருப்பாரப்பா. தொடர்ந்து வாசிங்க.
என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையா இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள்.
அங்க ஒரு கூட்ட ஜனம் இருந்தது பாருங்க. இது நெகேமியா. நெகேமியாவை பார்த்து இன்னைக்கு கேட்டா, நெகேமியா நீ என்ன செய்கிறாய்? நான் அலங்கத்தை கட்டி கொண்டு இருக்கிறேன், எருசலேமை கட்டி கொண்டு இருக்கிறேன் சொல்லுவான். அவனோடு சேர்ந்த ஒரு கூட்டம் அங்கே கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் துயரத்திலையும் இருந்த அந்த ஜனம் என்ன சொல்லுது தெரியுமா? நெகேமியாவு, இந்த நல்ல வேலைக்கு, இந்த நல்ல வேலைக்கு நான் என்ன செய்கிறேன், என் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எந்த வேலை? நெகேமியா நீ கட்ட போறியே, எருசலேமை நீ கட்ட போகிறியே, கஷ்டத்திலும் துன்பத்திலும் உடைக்கப்பட்டும் எரிக்கப்பட்டும் இருக்கிறதை கட்ட போகிறாயே, அந்த வேலைக்கு நான் என் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். கரங்களை இன்னைக்கு எத்தனையோ வேலைக்கு ஒப்பு கொடுத்திருக்கோம் நம்முடைய கரங்களை, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு, எத்தனையோ துன்பங்களுக்கு, எத்தனையோ நண்பர்களுக்கு, எவ்வளவோ காரியங்களுக்கு, இந்தாப்பா நான் வாரேன், நான் வந்து எல்லாம் செய்தாரேன், நான் வந்து செய்கிறேன், நீ என் நண்பன், நீ என் குடும்பம், நீ அது, நான் இது, உன்னை அப்ப தொடங்கி தரி, நான் வாரேன், நான் செய்தாரேன், நான் சொல்லித்தாரேன். நெகேமியா சொன்ன உடனே ஒரு குறுக்கு ஒரு கொஞ்சம் கூட்டம் வந்து என்ன தெரியுமா சொல்லிச்சுது, இந்த நல்ல வேலைக்கு இந்த கரங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஐயா, நல்ல வேலைக்கு உன்னுடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு தேவன், இன்னைக்கு அநேகருக்கு விருப்பம் என்ன தெரியுமா? தேவன் அசாதாரணமாக இறங்கி வந்து நின்று இன்னைக்கு சொல்லணும். அப்படித்தான் ஆண்டவர் வந்தாலும் நீயும் நானும் பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்கிறோமா? தேவனை பார்க்க விரும்புகிறோம், தேவனோடு பேச விரும்புகிறோம். அவர் அந்த அக்னியோடு, அந்த வெளிச்சத்தோடு, 15,000 பேரிலும் சிறந்த அந்த அளவோடு வந்து இதுல நின்றா அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா? மோசேயை கூட ஆண்டவர் சொன்னார், பார்க்காத, சைடா பார்த்துட்டு போ. நமக்கு அது பார்க்க முடியுமா? அவன் சொல்ற, நல்ல வேலைக்கு என் கரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நாம இதுவரைக்கும் எத்தனை வேலைக்குங்கிற கரத்தைகள் கடைசியா மீறவாகி வந்திருக்கிறோம், கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். ஏலாது பிறகு வேலையே செய்ய முடியல, கஷ்டமா இருக்குது, துன்பமா இருக்குது, துயரமா இருக்குது, கையுழையுது, கால் உழையுது. ஆனா தேவனுடைய அந்த நல்ல காரியமாய், அந்த நல்ல காரியமாய் உன் கரத்தை ஒப்பு கொடுப்பியா? ஒப்பு கொடுத்திருக்கிறியா? இனிமேல் கொடுக்க முடியுமா? அல்லாவிட்டால் இன்னைக்கு நாம் கேட்கிற கேள்வி, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? ரட்சிக்கப்பட்ட பாடலை பாடிக்கொண்டிருக்கிறோமா? இந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் பாடிக்கொண்டே இருக்கிறோம், பாடிக்கொண்டே இருக்கிறோம். ஐயா, நாம் கிறிஸ்துவை சந்திக்கிற அந்த நாள்லே, தேவனை சந்திக்கிற அந்த நாள்லே, தேவனை சந்திக்கிற அந்த நாள்லே நீ நானும் என்னத்தோடு போய் நிக்க போகிறோம், என்ன சொல்லி போய் நிக்க போகிறோம்? அவர் வருகிற அந்த நாள் பெரிதாக இருக்கும், அது பகிரங்கமாக இருக்கும், எல்லா கண்களும் பார்க்கிறதாக இருக்கும், எல்லா சபைகளும் தேவ சமூகத்தில் நின்று புலம்புகிற நாளாக இருக்கும். அந்த நாள்ல என்ன செய்ய போகிறோம்? போய், ஐயா ஐயா என் கையை பாருங்க. அன்னோரா இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்லுவான்? இந்த பாரு, உனக்காய் நான் என் கையை சிலுவையில அடிக்க கொடுத்த காயங்களை பாருன்னு சொல்லி சொல்லுவா. நீயும் நானும் எங்கள் கரங்களை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு போய் என்ன ஆண்டவர, இல்லாவிட்ட என்னத்தை கொண்டு போகிறோம்? ஆண்டவர் கூட நாங்கள் போகிற அந்த நாள்ல எங்களுக்கு அன்பளிப்புகளை வைத்திருக்கிறார், கிரீடங்கள் நமக்காக காத்திருக்கிறது. ஆனா நாம் போகிற பொழுது ஒன்றும் இல்லாமல் போய்விடும். இங்க என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? இந்த நல்ல வேலைக்கு இந்த கொஞ்ச ஜனங்கள் எங்கள் கரங்களை ஒப்புக்கொடுறாங்க. ஏன் தெரியுமா? நாம் சிறுமியாக இருப்பது எங்களுக்கு முடியல. இன்னைக்கு எல்லாரும் நம்முடைய குறைகள், நம் வாழ்க்கையில கஷ்டம் துன்பத்தை பாடிக்கொண்டு இருக்கிறோம். ஐயா, செய்ய வேண்டியது ஒன்றும் செய்கிறதில்லை, தேவராட்சியமாக ஒன்றும் செய்வதில்லை, இருந்து கொண்டு பாடிக்கொண்டே இருக்கிறோம். பாருங்க, போன ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆராதனைக்கு வந்து வீட்டு போயிட்ட போனோம். பாருங்க, இந்த நாள் வரைக்கும் தேவ காரியமாக நீ என்ன செய்தாய்? போன ஞாயிறு நாம் ஆராதனை முடித்து விட்டு ஆடல் பாடலோடு வீட்டை போனோம். இன்று வரைக்கும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஏதோ தள்ளுபட்டு ஈடுபட்டு வந்துட்டோம். என்ன செய்தோம்? அந்த நல்ல வேலைக்கு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோமா? இல்லையே. அப்படி செய்தவர்களுக்கு ஆண்டவருக்கு சோத்திரம். ஆனா நாம் என்ன செய்துட்டு இருக்கிறோம்? சரி, தேவராட்சியமாக பேசணுமா? பக்தி விருத்தி உண்டாக நாம் பேச வேண்டும், பக்தி விருத்தி உண்டாக நாம் பேச வேண்டும். விளங்குறதா? தொடர்ந்து வாசிங்க.
ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேசமும் இதை கேட்டபோது எங்களை பரிகாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன, நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமில் பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன்.
அங்க ஒரு கூட்டு ஜனம் சேர்ந்து நின்று தேவனுக்கு என்று சொல்லி ஏதாவது செய்ய வேண்டும், காரியத்தை நடத்த வேண்டும் சொல்லி அங்க இருக்கிறோம். இன்று வரைக்கும் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பொழுது சுரண்டுவதற்கென்று நாலு இருந்து கொண்டேதான் இருக்கும். பாரு, ஏதாவது ஒன்று சொல்றதுக்கு அது வாயில் இருக்கிறபடினால வாயிருக்கிறபடினாலேயோ என்னவோ தெரியல, ஏதோ ஒன்று சொல்லும். ஒவ்வொரு நாளும் சேச்சிக்கு போய் என்ன செய்ய போறீங்க என்று கேட்கும், நீங்க இல்லாட்டி சேச்சி நடவாதான்னு சொல்லி கேட்கும். இப்படியே ஏதாவது ஒன்று உலட்டி கொண்டே இருக்குங்கள். பாருங்க விளங்குறதா, அவங்க சொல்ல விட்டவன் என்ன சொல்றான், இந்த பாரு தேவன் இதை அனுக்கிரகம் பண்ணுகிறார், தேவன் நமக்கு சொல்லி அதனால செய்கிறோம், உனக்கு இதுல பங்கம் இல்ல பாகமும் இல்லைன்னு சொல்லி அவன் சொல்லிவிட்டான். பாரு ஆச்சரியமான காரியம், பாரு அருங்க, அவர் தேவ மனுஷன் ஒரு ஊழியக்காரன் சொல்ற, இந்த பாரு இதுல பங்கம் இல்ல உனக்கு பாகமும் கிடையாது, அருமையாக முடிவெடுத்தான். பாருங்க சொல்லிவிட்டு சொன்னா, நான் தேவ காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். வேலை செய்கிற பொழுது ஒரு நேபாள் பொடி என்னொருத்தன் கழிச்சு என்னோட பேசி கொண்டிருந்தான். அவனுக்கு ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்த இடத்துல அதை குறித்து பேசின பொழுது நான் சொன்னேன், இப்படி இப்படி பிரச்சனை, இப்படி இப்படி காய்ச்சிருக்கேன், இப்படி இப்படி ஒண்ணு பேசிருக்கான்னு சொல்லி. அவன் என்ன தெரியுமா, நேபாள்ல ஒரு பழமொழியோ இல்லாவிட கதை மொழியோ ஒன்று இருக்குது, எப்படி தெரியுமா இருக்கிறது, ஒரு நாய் வந்து உன்னை கடிச்சா நீ அந்த நாயை திரும்பி போய் கடிப்பியா. இது நான் அன்னைக்கு புரியல, நான் அடுத்த நாள் என்றுதான் நான் போயிருந்தேன் அவன்கிட்ட சொல்லி சிறு சிறியன்னு சிரிச்சம்பா. ஒரு நாய் வந்து உன்னை கடிக்குது, அந்த நாயை போய் நீ திரும்பி கடிக்க போறது கிடையாது, அதனால அது கதைக்குதா காய்ச்சிட்டு போட்டு விட்டுருவோம் அலுவல பாருன்னு சொல்லி சொன்னாங்க. இவன் என்ன செய்யறான் தெரியுமா, அங்க ஒரு கூட்டம் எலும்பினுக்கு நீங்க ராஜாக்கு விரோதமாக எலும்புறீங்க, நீங்க தேவனுக்கு விரோதமாக எலும்புறீங்க. அவன் சொன்ன, இல்ல நான் தேவனுடைய கரம் என்னோடு இருக்கிறபடினாலதான் ஐயா செயல்படுறேன், இருக்கிறபடினாலதான் நான் செயல்படுகிறேன் என்று சொல்லி அருமையாக அவன் பார்த்து. இன்னைக்கு நெகேமியாவை வந்த ஜனத்தையும் நான் பார்த்து என்னப்பா செய்யறீங்க, இடிக்கப்பட்ட அலங்கம், இடிக்கப்பட்ட கரசலை நான் கட்டி கொண்டு இருக்கிறேன், நீ என்ன செய்கிறான்னு சொல்லி அங்கிருந்து அவன் கேட்டா நம்பாடு என்ன. ஏனண்டா, நாம எல்லாம் கேள்வி கேட்கறதுல பெரியாக்கள், நாம எல்லாம் நிறைய கேள்வி கேட்போம், அடிக்கடி கேட்போம், லங் வயலிங்க இருந்தா கேள்வி கேட்டுட்டு இருப்போம், இங்க இருந்து கேள்வி அங்க இருந்து கேட்கிறான், நீ என்ன செய்துட்டு இருக்கிறாய், ஞாயிறு தோறும் ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கும் மனுச்சுன்னா இடைக்கிட வீட்டுல நின்றுவேன், எனக்கு சரி வரையில்லைன்னு சொன்னா நான் வீட்டுல இருந்துருவேன். இதுதான் நிகழ்வியா நான் செய்துட்டு இருக்கேன், நீ என்ன செய்தாய், நான் ராஜ சமூகத்தை விட்டு வெளியேறினேன், தேவனுக்காய் நான் ஒரு காரியத்தை செய்வதற்கு தேவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ண அந்த காரியத்தை செய்ய போயிருக்கிறேன், என்னப்பா இந்த நல்ல வேலைக்காயனுடைய கரத்தை நான் ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நிகழ்மியா புலம்பிக் கொண்டிருந்தான். பாரு புலம்பிக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க, இது போன செய்தியுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது, வாசிங்க.
அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள்.
வாசிங்க.
அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையிலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள்.
தேவ ராஜ்யத்தில் அவங்க செய்யற காரியம் என்ன தெரியும், ஒரு கையால வேலை செய்யறாங்க, ஒரு கையால வேலை செய்யறாங்க, ஒரு கையால வேலை செய்யறாங்க, மற்ற கையால என்ன செய்யறாங்க, ஆயுதத்தை பிடித்து கொண்டு நிற்கிறார்கள், ஆயுதத்தை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். பைபிள் இல்லாத ஊழியத்துல பிரயோசனமே கிடையாது, வேதம் இல்லாத ஊழியம் அது நல்ல காரியம் என்று சொல்லலாம், அதற்கு பெயர் தேவ சமூகத்துல எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது. இந்த அலங்கம் உங்க கட்டுறதுக்குள்ள எதிராளி வந்துடக்கூடாது பாருங்க, விசாசு புகுந்துடக்கூடாது பாருங்க, அசம்பாவிதத்துக்கு. அதனால வேலை செய்யறான் தேவனுக்காய், மறுகையில வேத வசனத்தை பிடித்து கொண்டிருக்கிறான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, விசாசு இதுக்குள்ள வரணும்னு சொல்லிச்சுன்னா நீங்க இடம் கொடுத்தா தான் வர முடியும், வந்தது பிறகு அவனை சாட்டி இவனை சாட்டி அங்க சாட்டி இங்க சாட்டி நீ தான் காரணம், வேற எதையும் கிடையாது. வாழ்க்கையில உன் வாழ்க்கையில பிசாசு பூந்து விளையாடுறானா, காரணம் ஒருத்தனும் கிடையாது, நீதான். சஞ்சரமும் சோதனையும் வேதனையும் கஷ்டமும் துன்பமும் சமாதானம் இல்லாத குறையில நம்மட வாழ்வு இருக்க காரணம் நாங்க தான். இங்க வேலை செய்யறாய் அவர்கிட்ட ஒரு கையால தூக்குறான், கல்ல தூக்கி வைக்கிறான், கட்டு மட்டும் போடு, சீமந்த போடுறியோ மண்ண போடுறியோ என்ன போடுறிய போடு. ஆனா ஒரு பக்கத்துல ஆயுதத்தை நான் புடிச்சு கொண்டிருக்கேன். ஏன் ஏன் இந்த எதிராளிய வந்து சும்மா ஜனங்களை சுரண்டிட்டு போயிருவாங்க பாரு. நல்லா ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய அந்த 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 நட்டை கலட்டி விட்டுட்டு போயிருவாங்க பாரு. அது தளம்புரண்டு விழுந்தன்மை போயிருமே இல்லையா. அதனால என்ன செய்யறது தெரியுமா, நாம ஓட 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 அவன் என்ன செய்யறான், ஒரு பக்கத்துல அம்மா புடிச்சிட்டு இருக்கான், மற்ற பக்கத்துல வேலை செய்து கொண்டு இருக்கிறான் பாருங்க. நாம என்ன செய்துட்டு இருக்கோம், சில பேர் வேலை செய்தா வேலையே செய்த இந்த கிரியோண்டிய காரியத்துல போய் என்ன செய்தாங்க, தண்ணி குடிக்க ஆண்ட செக் பண்ணா எல்லாம் பொருள்னு குடிச்சுட்டே இருந்தாங்க பாரு. நாம செய்கிற பொழுது கவனத்தோடு செயல்பட வேண்டும். செய்கிற பொழுது தேவனுக்கு ராஜ்யத்துக்கு தேவனுக்கு என்று ஏதாவது செய்தால் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது நம்முடைய வேலை பாரு. ஒரு பக்கத்துல ஆச்சரியம் என்ன தெரியுமா, இன்றைக்கு இந்த 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 வேலை இந்த இதுல வேலை செய்யற இந்த வேலைக்காரன போய் சொன்னா, அப்பா நீ என்ன செய்துட்டு இருக்கிறாய், நான் ஒரு கையால தேவனுக்கு வேலை செய்கிறேன், இன்னும் ஒரு கையால நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்றேன். இன்னைக்கு உன்னை பார்த்து என்னை பார்த்து கேட்டா என்ன சொல்ல முடியும், நாம் என்ன சொல்ல முடியும், அனுதினமும் ஆலயத்துக்கு வர்றேன் ஆண்டவரே, அனுதினமும் ஆலயத்துக்கு வர்றேன். இது ஒன்றை மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில பெருமையாக சொல்ல முடியும், ஒன்றை மாத்திரம்தான் நாம் சொல்ல முடியும் பெருமையாக, ஆண்டவரே நான் அனுதினம் அனுப்புற ஞாயிறு வந்து போகிறேன். இப்ப நமக்கு தெரியுமா, நமக்கு தெரியுமா ஆண்டவர், நானும் தான் வந்து போறேன், எனக்கு எல்லாமே தெரியும், நானும் தான் வந்து போறேன்ப்பா, எனக்கு எல்லாமே தெரியும், ஒவ்வொரு ஞாயிறு உனக்கு முன்னுக்கு நான் வந்துடுறேன், எனக்கு எல்லாமே தெரியும், நீ வர்றேக்கே தெரியும், நீ போயக்கே தெரியுமாப்பா. தூக்குறாங்க சுமக்குறாங்க ஆண்டவருக்கு தேவராட்சியத்துக்கு, பட்டணம் எரிந்து போயிருக்கிறது, தூக்கு என் தேவன் எனக்கு கொடுத்தது என்று சொல்லி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இதுல, அதை மாத்திரம் நான் பார்த்துட்டு சில குறிப்புகள் அங்கே நான் பார்க்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் ஆறாவது அதிகாரம், நெகேமிய ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்கள். ஆறு மூன்று,
அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்துக்கு வருகிறதுனால் அது மினைக்கட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன்.
திருப்பி வாசிங்க,
அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்துக்கு வருகிறதுனால் அது மினைக்கட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன்.
இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அப்பொழுது நான் அவரிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, ஏன்டா இவங்க சொல்றாங்க இந்த வேலைகள் எல்லாம் முடியிற டைம்ல அந்த குரூப் வந்து நிக்கிறது, பாரு நாங்க பேசணும், நாங்க கதைக்கணும் சொல்லி பேசுங்க, இது இந்த சம்பவம் வாசிச்சுதான் இதை குறிச்சு புரியும், என்னாலும் இந்த வசனத்தோடு நான் நின்றுறேன். அப்பொழுது நான் அவரிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய காரியம் செய்து கொண்டு இருக்கிறேன். என்னப்பா செய்கிற, ஆண்டவருக்கு நான் எருசலேமை கட்டி கொண்டிருக்கிறேன், அவன் சொல்றான் நான் பெரிய காரியம் செய்து கொண்டு இருக்கிறேன். எவ்வளவு அருமையான ஒரு காரியம் தெரியுமா, எனக்கு இதை வாசிச்சு கடந்த முறை வாசித்து அதுக்கு பிறகு இந்த நாள் வரைக்கும் இதை குறித்து கொஞ்சம் பார்த்த பொழுது என்னுடைய இருதயம் எரிந்தது. இந்த இருதயம் ஒன்று இருந்தா போதும் அப்பா, இந்த இருதயம் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருந்தா சும்மா நெருப்பு கொழுந்து விட்டு அறியும் ஐயா. என்ன தெரியுமா சொல்லப்படுகிறது, அப்பொழுது நான் அவனத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய காரியம் செய்து கொண்டு இருக்கிறேன். என்ன செய்கிறீங்க நெகேமியாவை, என்ன செய்கிறீங்க, பெரிய காரியம் செய்கிறேன். அதே நெகேமியா எங்களை பார்த்துக்கிட்ட, நாம என்ன செய்கிறோம், எவ்வளவு பெரிய காரியம் செய்கிறோம் என்று சொல்லி இன்னைக்கு பதில் சொல்ல முடியுமா? பதில் நம்மிடத்துல இல்ல பாருங்க. வேதம் பேசுகிறது ஆனால் பதில் இல்லை, வேதம் அனுதினம் ஏதோ புலம்பிட்டு இருக்கு ஆனா பதில் இல்லை நம்மிடத்தில். நான் பெரிய காரியங்களை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்துக்கு வருகிறதுனால் அது மினக்கெட்டு போய்விடும். இதுதான் எனக்கு பிடிச்ச வசனம் பாருங்க, படிச்ச உடனே இருதயத்துல மேல இருந்து கீழே வரை போன வசனம் இந்த சொல் இருக்கு பாருங்க, அருமையானது. ஐயா நான் வர்றதுல எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் தாமதமாகிவிடும், தாமதமாகிவிடும். தேவனுடைய வேலை, தேவனுடைய காரியம், தேவனுடைய ராஜ்யம் தாமதமாகிவிடும். இன்னைக்கு நாம எல்லா காரியத்திற்கும் தாமதம் இல்லாமல் சென்று விடுவோம், ஆனால் தேவ காரியத்திற்கு மாத்திரம்தான் தாமதமாக செல்வது. எல்லா காரியம் ஏமன்ல எல்லா காரியத்திற்கும் தாமதமே கிடையாது. இலங்கை இல்ல பாருங்க, இலங்கையில தாமதம்னா எல்லாம் சரிப்படுத்திக் கொள்ளலாம், இங்க தாமதமாக போக முடியாது, லேட் ஆகி நாங்க போக முடியாது. எந்த காரியத்திற்கு போனாலும் லேட் இருந்தா லேட் தான், அடுத்த ரெண்டு கிழமைக்கு பின்னுக்கு வாண்டுறோம், அங்க தாமதமே கிடையாது. ஆனால் தேவராட்சியத்தில் நெகேமியா சொன்ன உண்மையில இந்த வசனத்தை வர்ணிச்சுன்னா இருதயத்துல வச்சு கொஞ்சம் தப்பி சாப்பிடுங்க. இந்த இருதயம் எனக்கு வேணும் ஆண்டவரே. எல்லாரும் இன்னைக்கு கேள்வி, ஆண்டவரே இந்த இருதயம் எனக்கு வேணும். எந்த இருதயம்? நான் அங்கு போனால், அங்கே வந்தால் அந்த காரியமாக தேவனுடைய வேலை தாமதமாகி விடுமே. இதுக்கு மேல என்னங்க சொல்றது? நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் தாரேன். கடந்த நாட்கள் இருக்க புரட்டி போட்டு பாருங்க, புரட்டி போட்டு பாருங்க, புரட்டி போட்டு பாருங்க, புரட்டி போட்டு பாருங்க. ஆண்டவரே உன் ராஜ்யத்துல நான் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவனாக இருக்கிறேன் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு வேலையை செய்கிறேன் தெரியுமா? சும்மா சொல்ல முடியுமா? இன்னைக்கு நான் சும்மா சொல்ல முடியுமா? ஆனால் நெகேமியா என்ன சொல்றான் தெரியுமா? உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மினக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். சொல்லி அனுப்புறான், நான் வர்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாதப்பா. உங்களோட வந்து அலட்டி பேசி சும்மா சப்பிட்டு இருக்கிறதுல ஒன்றே ஒன்று நடக்கும் என்ன தெரியுமா? தேவராட்சியம் மினக்கெட்டு போய்விடும். கட்டுகிறது கட்டுற ராஜ்யம் மெனக்கெட்டு போய்விடும். தேவராட்சியம் லேட் பண்ணி போயிடும். அதனால நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். உங்களை நான் கேட்கிறேன், சும்மா ஒரு உதாரணமாக, தேவராட்சியத்தின் நிமித்தம் நாம் எத்தனை காரியத்தை இழந்திருக்கிறோம்? நான் என்ன பேசுறேன்னு சொல்லி கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க. இன்னைக்கு எனக்கு ஆராதனை இருக்கப்பா, அதனால நான் வரமாட்டேன். இன்னைக்கு நான் சேர்ச்சுக்கு போகணும், அதனால நான் வரமாட்டேன். இன்னைக்கு எனக்கு பைபிள் ஸ்டடி இருக்குது, அதனால நான் வரமாட்டேன். இன்னைக்கு எனக்கு உவாசம் இருக்குது, அதனால நான் வரமாட்டேன். அநேகர் கனவு கண்டுட்டு இருக்க, ஒரு வருஷத்துக்கு முதல்ல வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு உவாசத்துல வீட்டுல என்ன செய்யறீங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் தேவராட்சியம் என்று வைராக்கியம் பாராட்டுக்கிறோம் பாருங்க. ஆனால் நெகேமியா என்ன சொல்றான்? நான் இங்க வருகிறதுனால், நான் இந்த காரியத்துல நான் வீட்டுல இருப்பதனால் தேவராட்சியம். இந்த பாருங்க, நெகேமியாவும் சொல்லி இருக்கலாம். இந்த பாருங்க, அங்க ஒரு கூட்டம் அம்பல்லாத்த கூட்டோட பெரிய பிரச்சனை இருக்கு பாருங்க. எங்க இந்த வசனம்? அதை வாசிப்போம். ரெண்டாவது அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க.
ஓரோனியனான சன்மல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேசேமும் இதை கேட்டபோது எங்களை பரிகாசம் பண்ணி,
மூன்று பேர் அவங்கள போட்டு பரிகாசம் பண்ணி தூக்கி எடுக்கிறதாகவே வேலையாக போயிட்டு பாருங்க. அவன் சொல்லி இருக்கலாம் பாருங்க. அவனு சொல்லிட்டு என்ன வேணாம் பேசாம போவேன். அவங்கள கதையை அவன் கேட்கல பாருங்க. அந்த கதை எனக்கு தேவையில்லை. என்ன சொல்றியோ, ஏது சொல்றியோ, ஏதாவது சொல்லிட்டுறப்பா. ஆனா நான் கட்ட போகிறது தேவன் அனுக்கிரகம் செய்த ஒரு காரியம், தேவன் அங்கீகரித்த ஒரு காரியம், தேவனோடு பேசிய ஒரு காரியம். அதனால நான் என்ன செய்ய போறேன்? தேவ சமூகத்துக்கு நான் போறேன்ப்பா, தேவ சமூகத்துக்கு நான் போக போறேன்னு சொல்லி இந்த இருதயம் எங்களுக்கு ஏன் இல்லை? இந்த இருதயம் வேணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கப்பா. இப்படிப்பட்ட இருதயம் ஊழியம் செய்ய விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட இருதயம் வேணும் பா. வேணும், வேணும். எல்லாத்துக்கும் என்னிடத்திலே பதில் இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியும். என்னிடத்திலையும் பதில் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் சொல்லியும் எனக்கு தெரியும். ஆனால் கர்த்தரிடத்திலையும் கேள்விகள் இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் வருகிற அந்த நாள் நாம் அநேகருக்கு இருதயம் குட்டப்பட்டவர்களாக அந்த நாளில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அநியாயமாக நேரங்களை இழந்து விட்டேன், அநியாயமாக காரியங்களை கடத்தி விட்டேன், அநியாயமாக என்னுடைய நாட்களை கடத்தி விட்டேன் என்று சொல்லி புலம்பாத படிக்க எச்சரிக்கையாயிருங்கப்பா, எச்சரிக்கையாயிருங்க. இன்னைக்கு தேவன் உங்களை கேட்டார், என்ன சொல்லுவீர்கள், என்ன சொல்லுவீர்கள்? பல காரணங்களை நாம் தூக்கி கொட்டி விட்டு போய்விடலாம். பலருக்கு முன்பாக பலதை சரி என்று சொல்லி நிரூபித்து விட்டும் போய்விடலாம். என்னிடத்துல ஒரு பழக்கம் இருக்கிறது தெரியுமா? பொழி என்று சொன்னாலும் சரி என்று நிரூபிக்க வேண்டும் என்று ஒரு பழக்கம் உள்ளவன். விளங்குறதா? நான் ஒன்றை சொல்லிவிட்டால் அதுதான் சரி என்று சொல்லி நிற்பவன். நான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். வழங்குறதா? எல்லாரும் பார்த்தா சொல்லுங்க, ஓ பிரதர், நீங்க நல்ல பிரதர், நல்லா கதைப்பீர்கள், நல்லா பேசுவீர்கள். ஆனால் அவர்களுக்கு அவர்களுக்கு தான் அவர்களை குறித்து தெரியும். ஆகையினால் தேவன் வருகிற அந்த நாள் என் இருதயத்திலே நான் குட்டப்பட்டவனாக நிற்க கூடாது. தேவன் அநேக கேள்விகளை என்னிடத்திலே கேட்பார். செய்தியா, 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 பேசினியா, செய்தியா? ஆமாண்டவரே, தேவன் கேட்கிற பொழுது நாம் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் அங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. நான் கேட்கிற பொழுது நீங்க எல்லாரும் இல்லை என்று சொல்லுவீர்கள், இல்ல என்று சொல்லுவீர்கள், ஆமா என்று சொல்லுவீர்கள், இல்ல பிரதர், இல்லவே இல்ல, உண்மையிலேயே இல்ல, வந்து அவங்களை கேளுங்க, இவங்களை கேளுங்க, இல்லவே இல்ல. ஆனால் தேவன் கேட்கிற பொழுது ஒருவரும் வாய்ந்திருக்க முடியாது. ஏன் இன்ன இப்படி செய்தாய், ஐயோ அவர் எதற்கு இப்படி செய்தாய், ஐயோ அவ ஏன் எதற்கு செய்தாய், ஏன் இப்படி செய்தாய்? உன்னிடத்திலே தாளாந்துகள் கொடுக்கப்பட்டது, உன்னிடத்திலே ஊழியங்கள் கொடுக்கப்பட்டது, உன்னுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது, உன்னிடத்திலே வரங்கள் கொடுக்கப்பட்டது, உன்னிடத்திலே கனிகள் கொடுக்கப்பட்டது. என்னப்பா செய்தாய்? நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? தேவனிடத்தில் கேள்விக்கு பதில் கொடுங்கப்பா. நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் சொல்ல முடியுமா? ஏதாவது ஆண்டவரே, உமக்காய் நான் எப்படி செய்து கொண்டு இருக்கிறேன், உமக்காய் இதை செய்ய போகிறேன், உமக்காய் இந்த காரியத்துக்காக நான் செபம் பண்ணுகிறேன், ஆண்டவரே உமக்காய் ராஜ்யத்துக்காக நான் எப்படி விழுந்து கிடக்கிறேன். கடந்த நாட்களிலே கூட்டங்கள் நடந்தது தேசத்திலே, விழுந்து விழுந்து ஜபம் பண்ணினோம், கூட்டம் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். கடந்த நாட்களிலே தேசத்திலே நாம் கூட்டங்களை வைத்து அழுது புலம்பி விழுந்து விழுந்து ஜபம் பண்ணினோம், ஆண்டவரே ரட்சியமையா, ஆண்டவரே ரட்சியமையா, ஆண்டவரே ரட்சியமையா. அந்த வேகமும் அந்த நெருப்பும் இப்ப எங்கன்னு கேட்டா நீங்க தேடினாலும் கண்டுபிடிக்க மாட்டீங்கப்பா. அந்த நாட்கள் தேவனுக்கு இந்த அள்ளி அள்ளி கொடுத்தோம், ஆண்டவரே சுவிசேஷம், ஆண்டவரே இவ்வளவு பணம் தேவை, ஆண்டவர் இந்த ஆறும் ஆண்டவரே, இந்த ஆறும் ஆண்டவரே. இன்னைக்கு அந்த வேகம் எங்க? அடுத்த வருஷம் வரணும் பாருங்க, அதுக்கு அடுத்த வருஷம் வரணும். அப்பதான் அந்த ஜப வேகமும் அந்த காணிக்கை கொடுக்கிற அந்த தாகமும், அதை விட என்ன எத்தனையோ ஜபங்கள் மேலாக போதவருக்கு விழுந்து விழுந்து ஜபம் பண்ணினோம் இல்லையா? ஆண்டவரே அவரை சுகமாக்கி கொண்டு வரணும், சுகத்தோட கொண்டு வரும், பலத்தோடு கொண்டு, அவ்வளவுதான். நாள் போய்விட்டது, இனி அடுத்த வருஷம் வரட்டுக்கு நாம ஜெபம் பண்ணும். நெகேமியா என்ன செய்தான் தெரியுமா? அவன் உள்ளத்திலே தேவன் போட்டதை நிறைவேற்றினான். ஒருத்தருக்கு நான் சொல்லல, உனக்கு தெரியும், ஒருத்தருக்கு நான் தேவன் எனக்கு செய்தா அதை நான் செய்ய போகிறேன். என்னப்பா செய்ய போகிறாய்? சிறுமையில இருக்கிறவர்களின் கஷ்டத்தில இருக்கிற இந்த ஜனங்களை தேவனுடைய சமூகத்துல கொண்டு வந்து நான் நிறுத்த போகிறேன். அதற்காக எருசலேமை நான் திருப்ப கட்ட போகிறேன். அவங்களுடைய கால்களை, முழங்கால்களை உறுதிப்படுத்தி, கரங்களை உறுதிப்படுத்தி, தேவ ராஜ்யத்தில கொண்டு வந்து வேலை செய், தேவனுடைய சமூகத்துல நின்று தேவனுக்காக ஏதாவது செய்யும். உங்களுக்கு தெரியுமா, அவனை எருசலேமை கட்டுகிற பொழுது அநேக தடவைகள் அந்த ஜனங்கள் சோர்ந்து போனார்கள். அவனை இவனும் அலட்டுறான், வழியில இருக்கிறான், அலட்டுவான், அலட்டி கொண்டே இருப்பான். அதை கேட்டுவிட்டு இந்த ஜனங்கள் சோர்ந்து போய்விட்டார்கள். அவன் திருப்பி தான் எழுந்திரப்பா, நான் கட்டுறது தேவராட்சியம், தேவராட்சியம், தேவராட்சியம். பாருங்க, நான் உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்குவா. நீங்கள் வைராக்கியம் கொண்ட நாட்களை விட நீங்கள் சோர்ந்த நாட்கள் தான் அதிகம். நீங்கள் தேவனுக்கு என்று சொல்லி வைராக்கியம் கொண்ட நாட்களை விட சோர்ந்து போயிருந்த நாட்கள் தான் அதிகம் தெரியுமா? என்ன ஒரு விதத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் வளர்ந்திருக்கிற அளவுக்கு நடக்க கற்றுக்கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளை போல அனுதினமும் நடவாதிருங்க. போன முறை நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து பார்த்தால் இன்றைக்கு பெண்களுக்கு போகிற அளவிலே நாம் இருக்கிறோம். ஆனால் நடைமுறைகளும் செயல்முறைகளும் பேச்சுக்களையும் பார்த்தால் சிறு பிள்ளைகளை போல இருக்கிறது. உங்களுக்கு கவலை இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு தகப்பனாக கொடுத்த போதகருக்கு இதை குறித்து கவலை இருக்கும் என்பதில் எந்தவித அச்சமும் கிடையாது. ஒரு பிள்ளை சிந்தனாக இருந்தால் அதற்கு பெயர் குழந்தை. வளர்ந்து வருகிற பொழுது அவன் வாலிபன், திருமணமாகி நான்கு கடந்து கொள்ற அவன் புருஷன், அதற்கு பிற்பாடு அவன் வயது முடிந்தவன். இன்னைக்கு எப்படி இருக்கிறீர்கள்? சிறு பிள்ளைகளை விட மோசமாய் நாம் நடந்து விடக் கூடாது. ஆகையினால இன்னைக்கு நெகேமியா பாத்தியோ என்ன செய்கிறாய்? ஆண்டவருடைய காரியமாய் செய்கிறேன் நெகேமியா. நெகேமியா, நீ விட்டு போன அந்த ஓட்டத்தை நான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன். நெகேமியா, தேவராட்சியமாய் நான் போய்கொண்டு இருக்கிறேன். நான் இங்க இருக்கிற ஊழியலோடு நானும் சேர்ந்து என் கரங்களை இணைக்கிறேன். நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் நெகேமியா என்று சொல்ல முடியுமா? இப்படியே பழைய ஏற்பாட்டை நாம் அநேக ஊழியர்களை பார்த்து கேட்டால், என்னப்பா செய்துட்டு இருக்கிறாய்? நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறேன். சாலமோன், என்னப்பா செய்கிறாய்? நான் தேவனுக்கு ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறேன். ஏப்பா போய் உன் வீட்டை கட்ட முதல்ல, முதல்ல நான் என் ஆலயத்தை கட்டி விட்டு எனக்கு வீடு கட்டுவேன் என்று சொல்லி சொன்னான் சாலமோன். விளங்குறதா? விளங்குறதா? ஆண்டவருக்கு அதுக்கு எனக்கு ஆச்சரியம். நம்ம உங்களுக்கு போன முறை சொன்னோட தெரியல, தகப்பனுக்கு கொடுத்த காரியத்தை தகப்பன் மகனிடத்தில் ஒப்பு கொடுத்தான் பாருங்க. உனக்கு கொடுத்ததும் பிள்ளையிலாவது செய்வதற்கு ஏதாவது பண்ணுங்களே. தாவீதுக்கு கொடுத்தது தரிசனம், தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை அவன் நினைச்சானோ இல்லையோ, ஆண்டவர் நினைச்சாரோ இல்லையோ, காரியம் அப்படியாக வந்து சேர்ந்தது. ஆண்டவர் சொன்ன, தாவீது நீ கட்டாத, நீ செய்த யுத்தமே காணும், பேசாம இரு. ஆனா உன் மகன் கட்டட்டு. உனக்கு கொடுத்த தரிசனங்களும், உனக்கு கொடுத்த தாகமும், உனக்கு கொடுத்த வைராக்கியமும், உனக்கு கொடுத்த வசனங்களும் உன்னோடு நிறைவேற, உன் பிள்ளைகளோட நிறைவேறத்துக்கு ஜெபம் பண்ணி தேவனுடைய சமூகத்துல விழுந்து படுத்து ஏதாவது பண்ணேப்பா. இல்ல, ஒன்றுமே இல்ல பாரு. இப்படியே இருந்து கடந்து செல்லுகிறோம், பாடுகிறோம், ஆடுகிறோம், கொண்டாடுகிறோம், நாட்கள் கடந்து போகிறேன். ஹாலலுயா, ஹாலலுயா. இது போன முறையினுடைய காரியமாக இருந்தபடி நான் முடிச்சிருக்கேன்.
டைமுக்குள்ள நான் இன்னொரு காரியத்தை நான் பார்த்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 29 அதிகாரம் 15 வசனத்துக்கு திருப்புங்கள். நீதிமொழிகள் 29:15.
பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட புள்ளியோ தன் தாக்கி வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான்.
அதுக்கு முன்பதாக யாத்ராம் 20:12 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. யாத்ராம் 20:12.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
உன் தாயையும் உன் தகப்பனையும், உன் தகப்பனையும் உன் தாயையும். இந்த வசனம் ஏன் என் உள்ளத்துல விழுந்தேன்னு சொல்லி கேட்டா, கடந்த நாட்கள் சில சம்பவங்களை நான் பார்த்தேன். எனக்கு ஒரு சிலர் நீங்கள் அனுப்பியிருந்தீங்க அந்த சம்பவங்களை பார்த்து வாசி தள்ளவட்ட கேட்ட பொழுது சரியான கஷ்டமாக இருந்தது. அதனால நான் யோசித்தேன், ஆண்டவரே சபையில் இருக்கிற எந்த தாய் தகப்பனுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது, அந்த தாய் தகப்பனுக்கு இருக்கிற பிள்ளைகளும் அந்த நிலைமையில நடந்து கொள்ளவும் கூடாதுன்னு சொல்லி இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
பிள்ளைகளை பார்த்த வசனம் சொல்லிருக்கிறது, உன் தேசத்திலே உன் ஆயுஷ் நீடித்திருக்கணும் சொல்லி சொன்னா, நீ உன் தாயையும் உன் தகப்பனையும் என்ன செய்யணும், கனம் பண்ண கணம் பண்ணியே ஆகணும். இன்னைக்கு கணம் வயது முதிர்ந்தவர்களுக்கு கணம் கொடுக்கப்படாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம தேசத்துக்கு அல்லாவிட்ட ஆசியா நாடுகளுக்கு இது எட்டா பொருத்தம் பாருங்க, இந்த தேசத்துக்கு அதுதான் பொருந்தியே இருக்கு பாருங்க இல்லையா. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, உன் ஆயுஷ் நாட்கள், இன்னைக்கு பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்ல நீங்க எல்லாரும் தாய் தப்பன் உள்ளவர்கள்ன்றபடியினால உங்களுக்கு பேசுறேன், வடிவை கேட்டுக்கொள்ளுங்க. சில சம்பவங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டியது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மகா பெரிய பொறுப்பு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. உன் தாய் என்ன செய்தாலும் சரி, உன் தகப்பன் என்ன செய்தாலும் சரி, நான் சில பிள்ளைகளோட கழிச்சுக்கேன், அப்பா இப்படி என் அப்பா அப்படி, அது உனக்கு தேவையே இல்லை. உனக்கு தாய் உனக்கு தகப்பன் கனம் பண்ணு அவ்வளவுதான், அம்மா அப்படி செய்தா அப்பா இப்படி செய்தா அது உனக்கு தேவையில்லை. இந்த டிவியிலேயே இன்னொருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருந்தாங்க ஒரு காரியம், ஒரு அநாதை மடமா இல்லாட்ட அநாதை பிள்ளைகள் இப்படி இருந்தவர்கள் எல்லாம் எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கிற முதியவர்களையும் சேர்க்கிற ஒரு இடத்துல ஒரு ஃபாதர் இருந்தார். அங்க இருந்து ஒரு தகப்பனார் என்ன செய்தார் சொன்னா, ஒரு பிள்ளையை தத்தெடுக்கிறார். மடிவா கேளுங்கப்பா, உடைந்து ஒரு காரியம், அந்த 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 தகப்பனார் அந்த பிள்ளையை அநாத மடத்துல இருந்து தத்தெடுக்கிறார். எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளையை வளர்த்து அதற்குரிய அன்பு கொடுத்து அதை அதை கவனித்து அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து அவனை மனுஷனாக்கி அவனை புருஷனாக்கி அவனை கல்யாணம் கட்டி கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து எல்லாம் முடிந்ததின் பிற்பதாக அந்த மகன் என்ன தெரியுமா செய்தான், உடைந்த ஒரு காரியம், அது உண்மை சம்பவம் சொல்லி சொன்னாங்க கேட்ட இடத்துல. அந்த மகன் என்ன தெரியுமா செய்தான், எந்த அநாதை மடத்துல இருந்து அந்த மகன் எடுக்கப்பட்டானோ அதே அநாத மடத்துல அந்த தகப்பனை கொண்டு போய் சேர்த்தான். எனக்கு இதை கேட்டு பார்த்த உடனே அதுக்கு பிறகு நான் கழிச்சப்படுது, இது உண்மை சம்பவம் சொல்லி சொன்னேன். அப்ப அந்த தகப்பனார் அந்த மகனிடத்தில் அதை சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இருந்தும் அந்த ஃபாதர் அன்றைக்கு அந்த காரியத்தை இந்த மகனிடத்தில் சொன்னார். அதோடு அதை முடித்து விட்டார், இந்த சம்பவத்தை முடித்து விட்டார். இதுக்கு பதிலே எதுக்கு இல்லை, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டியது மேலானவர் 10 கற்பனைகளே உண்டு. பழைய ஏற்பாட்டுக்கும் அதுதான், புதிய ஏற்பாட்டுக்கும் அதுதான், அதுல மாற்றம் எதுவும் கிடையாது. வயது முதிர்ந்தவர்களுக்கு முன்பதாக நிக்க தெரியலையா, உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ண தெரியலையா. வேதத்தில் பல கடுமையான வார்த்தைகள் இருக்கிறது, வாசிக்க வாசிக்க எனக்கும் கஷ்டமாக இது. இந்த செய்தியை குறித்து ஒரு நாள் பேசி இருந்தேன், ஆனாலும் எனக்கு இதை கேட்டப்படுவது குறித்து திருப்ப பேச வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன். வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு எச்சரிக்கையா இருங்கப்பா, உங்க வாழ்வு நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னார். நீ உன் தாயையும் தகப்பனையும் கனமண்ணாமல் நல்லா இருப்பா என்பதை நினைத்துக் கொள்ளாதே. அதே வேளையில முதிர்ந்து வயதுகள் தாண்டி வருகிற பொழுது இருக்கிற உங்களுக்கும் சொல்றேன், உங்க தாய் தகப்பனை நீங்கள் கனம் பண்ணாமல் கவனியாமல் இருப்பீர்களே, ஆனால் தேவனுக்கு நீ பதில் கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியம், கட்டாயமானது வழங்குறதா. அதே வண்ணத்தில் இன்னும் ஒரு சம்பவம் நடந்தது என்னவெனில், வெளிநாட்டு தேசங்களில் இருக்கிறவர்கள் தங்கள் தாய் மாறிக்கு தகப்பன் மாறிக்கு பணம் அனுப்புகிறார்கள். நல்ல விஷயம் செய்யுங்கள். பணம் அனுப்புகிற பொழுது அந்த தாய் அந்த மகனிடத்திலே கேட்டாலாம், என்னால் தனியே இருக்க முடியவில்லை, என்ன ஒரு அநாத மனத்துல ஏதாவது சேர்த்து விடப்பா என்று சொல்லி அந்த தாய் புலம்பினாரா. வந்த பொழுது என்ன நடந்தது தெரியுமா,
அந்த காரியம் நடந்து அந்த மகன் திரும்பி வருகிற பொழுது ஒரு காரியம் நடந்தது என்ன தெரியுமா? அந்த தாய் மறித்து விட்டார். பணம் அனுப்பினால் காணும் என்று சொல்லி இருந்து விடாதிருங்கள். பணம் வாழ்வு அல்ல. பணம் உன் தாய்க்கும் உன் தகப்பனுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பது கிடையாது. பணம் ஒன்றே போதும் என்று சொல்லி நினைத்து விடாதிருங்கள். உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. உன் தாயையும் உன் தகப்பனையும் நீ நோகப்படுத்தி கஷ்டப்படுத்தி செய்கிற எந்த காரியத்திலும் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று சொல்லி நினைத்து விடாதே. நீங்கள் எத்தனை வயதாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அத்தனை வயதிலையும் தேவன் அதை கவனித்துக் கொண்டுதான் இருப்பார். ஹல்லேலூயா. ஆகையினாலே உன் ஆயுசு நாட்கள் நீடி இருக்க வேண்டுமே ஆனால், நீ இந்த தேசத்திலே நல்லா இருக்க வேண்டுமே ஆனால், உன் தாயை உன் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. இந்த தேசத்திலே அநேக பிள்ளைகள் திமிரிக் கொண்டு இருக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் பலதை கண்டு திமிரிக் கொண்டு இருக்கிறார்கள். தாய் தகப்பனோடு நடந்து கொள்ள தெரியவில்லை. தாய் தகப்பனோடு பேச தெரியவில்லை. தாய் தகப்பனோடு உறவாட தெரியவில்லை. ஏதோ புரத்தியாரோடு பழகிறது போல தாய் தகப்பனோடு பழகி கொள்ளுகிறீர்கள். அது தேவ பாரியத்திலே சமூக பாதத்திலையும் அது சரிப்பட்டு வராத ஒரு காரியம் என்பதை மறந்து விடாதீங்க. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறோம்? தாய் தகப்பனை அப்படி நடத்துகிறதுனாலே நாம ஏதோ பெரியாக்கள் சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். உனக்கு தாப்பா வைக்கும், மட்டும் உனக்கு அதை சொல்ல மாட்டான், ஆனா உனக்கு தான் வைக்கும். ஒரு தாயோடு நடக்க தெரியாத ஒரு மகள், ஒரு தாயோடு நடக்க தெரியாத ஒரு மகன், ஒரு தகப்பனோடு பேச தெரியாத ஒரு மகன் உனக்கு வந்து இங்க வாண்டு சொல்ல போறது கிடையாது. அவங்க எல்லாரும் உள்ளத்துல அதைத்தான் நினைப்பார்கள் சொல்லி உனக்கு நான் 99% நான் சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, முதிர்ந்த எல்லாரிலையும் தாயாக மதியுங்கள். சபையிலே அநேக முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். தாயாக கவனிங்க. அவங்க பேசினாலும் சரி, திட்டினாலும் சரி, கத்தினாலும் சரி, உளறினாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அவர்களை தாயாக கவனிக்க வேண்டியது வேதத்தில இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம். அவ்வளவுதான், அதுல எதுவும் இல்லை. மிச்சம் மேல கீழே எதுவும் கிடையாது. ஆகையினாலே 29:17 வாசிங்கள். நீதிமொழிகள் 30:17 வாசிங்கள்.
தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கண்களை அசட்ட பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும்.
திருப்பி வாசிங்க.
தகப்பனை பரிகாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்ட பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும்.
இந்த பாருங்க, வேதம் என்ன சொல்லுது? இந்த நதிக்காகத்தை கண்டதில்லைனா அது எப்படி இருக்குமோ அது எனக்கு தெரியாது. ஆனா வேதம் என்ன சொல்லு தெரியுமா? உனக்கு நல்லது இல்லை, உனக்கு நல்லதே இல்லப்பா. என் ஒரு வைபோதிகர், அவர் சாப்பிட்டு கொண்டு எங்கேயோ ஒரு அநாதமடத்திலிருந்து சாப்பிட்டு கொண்டு எழுதின ஒரு ஒரு பக்கத்தை நான் வாசித்தேன். வெயில்ல இருந்து உன்னை நான் கஷ்டப்படுத்தி காப்பாத்தினேப்பா, நான் சாப்பிடாம உனக்கு நான் சாப்பாடு கொடுத்தேப்பா, நீ வேலை செய்யக்கூடாது நான் வேலை செய்தேப்பா, ஆனா நீ சீக்கிரத்துல என்ன வைபோதிகர் மடத்துல சேர்த்து விட்டியன்னு சொல்லி அவரு அவர் எழுதினாரோ யார் எழுதினாரோ அப்படி ஒரு கட்டுரை மாறி ஒன்னை வாசித்தேன். அதெல்லாம் ஹெண்டில அதெல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. இதுல தான் நமக்கு தேவை. ஆகவே உனக்கு முன்பாக இருக்கிற தாய் தகப்பனை இந்த சான்ஸ் உனக்கு என்ன ஒருக்கா கிடையாது, என்ன ஒரு தரவே கிடையாது. வேணுமா தாய் தகப்பனை இழந்தவர்கிட்ட போய் ஒரு நாள் முழுத்திருந்து கதை, அவன் அழுகிற அழுவ, அவன் அவன் சொல்ற காரியங்கள், அவன் விடுகிற கண்ணீர், அவன் எல்லாவற்றையும் போய் கேர். இன்னைக்கு நமக்கு புரியாது, இது நாளைக்கு புரியும். புரியணும்னு சொல்லி விரும்புறியா? அது நாளைக்கு புரியும் உனக்கு. இன்னைக்கு எவ்வளவுதான் ஓதினாலும் விளங்காது ஒருவருக்கு. ஆனா தாய் தகப்பன் இல்லாத காலங்கள் உனக்கு வறுமையாக இருக்கும், அது கஷ்டமாக இருக்கும், கடினமாக இருக்கும். நான் தாய்களை குறித்து சில வழியில் பேசி இருக்கிறேன். எனக்கு எவ்வளவுதான் இருந்தாலும், எவ்வளவு பலங்கள் இருந்தாலும், ஒரு தாயிலே சாய்வது போல ஒரு பலன் எனக்கு கிடையாது. வழங்குறதா என்ன நடந்தாலும் ஓகே. சின்ன பிள்ளை போல இன்னைக்கு நான் நினைத்துக் கொள்றது அம்மா இருக்கிற, அவ்வளவுதான், அப்படிதான் நினைத்துக் கொள்வேன். ஆனால் காலங்கள் மாறுகிற பொழுது, நேரங்கள் மாறுகிற பொழுது, நீ அழுது புலம்புகிற நேரங்கள் வருவதற்கு முன்பதாக உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணிக்கொள். அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புகளை கொடுத்து விடு. உன்னால் உன் தாயும் தகப்பனும் துக்கமடையாத நாட்களை கொண்டு வா. அதை விட்டு சிறு பிள்ளைகளை போல இன்னைக்கும் நடந்து விடாதிருங்கள். முதிர்ந்தவர்கள், வயதுக்கு வந்து குடும்பங்களாய் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறதை கேளுங்கள். உன் தாயும் தகப்பன் என்னத்தை சொன்னாலும் அதை தாங்கிக்கொள், அதை தாங்கிக்கொள். அது ஏதோ பெருசுப்படுத்தாத. அநேக தாய் தகப்பன்மாரை வைத்துக் கொண்டு பெரியவர்கள் குடும்பத்துக்கு வந்தவர்கள் என்ன செய்வார் தெரியுமா? பெருசுப்படுத்திக் கொள்வார்கள். அதை பெருசுப்படுத்திக் கொள்வது அது உனக்கு தகுந்தது கிடையாது. தேவனுக்கு முன்பாக தேவன் சொல்லுகிற வார்த்தை வேதம் என்ன சொல்லுகிறது? முதியவர்களை கனம் பண்ணு, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. மேற்காகங்கள் கண்ணை கொத்திட்டு போயிருமாம் இல்லையா? கவனம் பாருங்க, கவனம் பாருங்க.
வாசிங்க சீக்கிரமாக. ஏசாயா 45:10 சீக்கிரம் வாசிங்க. ஏசாயா 45:10 வாசிங்க.
தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ.
சில பேர் நான் சொல்ல கேட்டிருக்கேன், சபையில கேள்விப்படையில வழியில் இருக்கவங்க கேள்விப்படையே, எதுக்கு எங்களை பேச்சீங்க, ஏன் எங்களை பேச்சீங்க. சில பேருக்கு நாங்களா கேட்டோம் என்றெல்லாம் சும்மா கலட்டுறதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்க, வேதம் சொல்றது அவனுக்கு ஐயோ, உனக்கு ஐயோ. தேவஜனமாக இருந்து வேதத்தை வாசித்து அனுதினமும் கர்த்தரை ஆராதித்து தேவ பிரசன்னத்தை ருசிக்கிற உனக்கு இப்படிப்பட்ட கேள்விகள் இல்லத்திலே புறக்கவே கூடாது, புறக்கவே கூடாது, புறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. சீக்கிரம் வாசிப்பீர்களா? 1 தீமோத்தேயு 5:2 நான் வசனங்களை வாசித்து விட்டு கொஞ்சம் முடிச்சிடுறேன். 1 தீமோத்தேயு 5:2 வாசிங்க சீக்கிரம்.
முதிர் வயதுள்ள ஸ்திரியை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரிகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும்
என்ன செய்யணும்? நான் தாய் போல் அணுங்கப்பா, தாயை போல் அணுங்க. அவங்க வந்தா அவங்களை கை கொடுங்க, அவங்களை எழுப்புங்க, அவங்களை பேசுங்க. இந்த ஜெர்மன்ல நடக்கிற பெரிய ஒரு காரியம் இதுதான். வயது முதிர்ந்தவர்களுக்கு மடம் கட்டி வச்சிருக்கிறார்கள், அங்கே கொண்டே போட்டு விடுவார்கள், அவ்வளவுதான். அதுக்கு நீங்க சேர்ந்துடாதீங்க. முதிர்ந்தவர்கள் முதிர்ந்த காலத்திலே தங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பார்கள். பிள்ளைகள் எல்லாம் பிஸியான பொழுது பிள்ளைகள் எல்லாம் பேசுகிறது இல்லையா? அவர்களோடு எல்லாரும் பிஸி இல்லையா? எல்லாரும் ஓடி 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 என்ன செய்யணும்? எல்லாருக்கும் கனவு, வீடு கட்டணும், காடு பண்ணணும், எல்லாம் பண்ணணும், கனவுல ஓடிக்கொண்டிருப்பார்கள். பெற்ற தாய் வீட்டில இருந்து முடிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். விளங்குறதா என்ன சொல்றேன்னு சொல்லி, விளங்குறதா, விளங்குறதா? உங்கள் தாய் தகப்பனோடு வெளியே போங்கள், நான் சொல்லுகிறதை கவனியுங்கள். உங்கள் தாய் தகப்பனோடு வெளியே போங்க. ஒரு நாள், ஒரு கிழமையில ஒரு நாள் அவங்களுக்கு இந்த ஒதுக்குங்க. அவங்களோடு போய் இருந்து சாப்பிடுங்க, அவங்களோடு பேசுங்க, அவங்களோடு என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கேளுங்க. கேட்டுட்டு ஆனா சொல்றதை சொல்லி போட்டு கூட்டிட்டு வாங்க. அதை விட்டுட்டு இதை விட வேற மாதிரி கேட்கலாம் போல. கடைசியாக உங்கள் தாயோடும் உங்கள் தகப்பனோடும் மாத்திரம் நீங்கள் வெளியே போன நாள் எதுன்னு சொல்லி கேட்போமே, அதுதான் இன்பமாக இருக்கும் இல்லையா? கடைசியாக நீங்க போனீங்க, அம்மா நீ நானும் தான், அப்பா நீ நானும் தான், வேற ஒருத்தரும் ஜெர்மன் அந்த ஜெர்மன் சிட்டு இந்த இந்த பழக்கம் இருக்கிறது. தமிழரிடத்திலே இலங்கையர்களிடத்திலே அந்த பழக்கம் சரியான அறுது பாருங்க. நான் சொல்றேன், பிரயோசனமானது. போய் இருந்து பாருங்க, இருந்து பாருங்க இல்லையா? அவர்கள் காலங்கள் முடிந்ததும் பின்பாக வந்து நண்டு பெரிய மலர் வளையம் வைக்கணும்னு சொல்லி கதைச்சிட்டு இருக்கிற நீ எல்லாம் தேவையில்லை. விளங்குறதா? நல்லா மண்டையில ஏற்றி கொள்ளுங்க நான் என்ன சொல்றேன்னு சொல்லி. விளங்குறதா? செத்த வீடு கல்யாண வீடு மாதிரி செய்தே நின்றது இல்ல, இதுல எல்லாம் பிரியோசனம் கிடையாது. விளங்குறது? ஆகையினால உன் தாயோட போக வழியில போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அவனோட இருந்து கதை இருந்து பேசு. என்ன விருப்பம் என்று கேட்டு அந்த சாப்பாட்டுகள் இல்லம்மா. எல்லாருக்கும் விருப்பம் என்ன தெரியுமா? அம்மா இறைச்சி சாப்பிடணும், பெரிய துண்டு துண்டா சாப்பிடணும், நான் காசு கொடுத்தேன் இல்ல. அவங்க சுப்பு கேட்டா அதைத்தான் வேண்டி கொடுக்கணும். விளங்குறதா? அம்மா ஸ்டேஜ் வேண்டிதாரன்னு கொடுத்துருந்தா பல் இல்லாம தான் அம்மா வருவா. விளங்குறதா? ஆகிய நாள் நீ போ, வெளியில கூட்டிட்டு போ உன் தாய, உன் தகப்பனை கூட்டிட்டு போ. அப்பா இன்னைக்கு நீ நானும் தான், இன்னைக்கு நீ நானும் தான் முழு நேரம். ஃப்ரெண்டுகளோட திரியிறோம், ஆடி பாடி கொண்டாடி கொண்டு இல்லையா? உன் தாயோட வெளியே போறியா இல்ல, உன் தகப்பனோட வெளியே போறியா இல்ல, எல்லாருக்கும் வெக்கமா இருக்கு இல்லையா? அம்மா அப்பா உடுக்கு, உடுப்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, பிள்ளை சொல்லி வா கூப்பிட்டு அம்மா சில அம்மா இப்படி இப்படி விடம்மா, என்னோட வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா அவன் உடுத்துட்டு போறாங்க, இதுல என்ன இருக்கு? ஆகையினால உன் தாய் தகப்பனோட நேரத்தை சிலவழி. வேதம் நமக்கு அப்படி போதிக்கிறது, சிலவழி போ வழியில சந்தோஷமாயிரு இல்லையா? கடைசி நாட்கள்ல கடைசி உங்களுடைய அம்மாவுடைய கிபர் ஸ்டாக்கு என்ன வேண்டி கொடுத்தீங்க? அம்மாக்கு சாப்பாடு செய்து கொடுத்தேன். அதெல்லாம் வந்ததும் நடக்கிற காரியம், அதெல்லாம் பிரயோசனம் கிடையாது பாருங்க இல்லையா? அதே நேரத்துல இந்த சின்ன பிள்ளைகள் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்குற விளையாட்டு எல்லாம் வேணாம் பாருங்க. அவங்க என்ன வேணுமோ வேண்டாமோ கேட்டு விசாரிச்சு அதை செய்யணும். அதுதான் தாய் தகப்பனுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் இந்த நாட்டில். அவங்க எல்லாம் உங்கள்கிட்ட கேட்க போறது, அதேப்பா எனக்கு பெரிய ஒரு வீடு ஒன்று கட்டி தாண்டி கேட்க மாட்டாங்க. ஒருவர் ஒன்றுகிட்ட எல்லா தாய் தகப்பனும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி சாப்பிடாம தான் இருப்பாங்க, சாப்பிடாம தான் இருப்பாங்க. இல்ல அவனுக்கு செலவு, எல்லா தாய்மார்களும் பெரிய பிரச்சனை. என்ன அவனுக்கு செலவு, அவனுக்கு செலவு, என்னால செலவு, என்னால செலவு. ஒன்றும் வேணாம், ஒன்றும் வேணாம். யோ நல்ல தாய் தகப்பன் மாதிரி உங்கள் பிள்ளைகள் அதுக்குத்தான் இருக்கிறாங்க, நல்லா வேண்டுங்க எல்லாத்தையும். இன்னும் ஒரு காரியம் வாசிச்சேன், வேதத்துலதான் வாசிச்சுன்னு தெரியல. தாய் தகப்பனுடைய பணங்களை அவர்கிட்ட இருக்கிறவர்களை பிள்ளைகள் ஆகி நீங்கள் வேண்டி அதுல விளையாடாதீங்க. அதுக்கு உங்களை பெத்து விடவே கிடையாது. வேதம் அப்படித்தான் சொல்லு. வசனம் எழுதி வச்சுட்டே எங்கன்னு சொல்லி தெரியாம இருக்கு இல்லையா? அங்க சந்தோஷமா இருந்துட்டு போறதுக்கு வந்த நாட்கள். அதுக்கு உன்னால் எது செய்ய முடியுமோ அதை செய், அது என்ன நீ சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை செய். அதை விட்டு அம்மா இருக்கா, அம்மாட்ட இருக்கா, அம்மாட்ட இருக்கா. சில பிள்ளைகள் எல்லாம் அம்மாட சொத்துலயே கண்ணா இருக்கிறது இல்லையா? ஆகையினால் இதெல்லாம் தேவை பிள்ளைகளுக்கு அழகு கிடையாது. விளங்குறதா? உன் தாயோடும் தகப்பனும் கடைசி நாட்கள் நேரத்தை சிலவழிப்பா, சிலவழி சிலவழி சிலவழி. அல்லேலூயா. யாத்திராமம் 21:15 வாசிங்க சீக்கிரமாக. யாத்திராமம் 21:15.
தன் தகப்பனையாவது தன் தாயாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவுள்.
கொலை செய்யப்பட வேண்டியதுதான். இதெல்லாம் ஏப்பா இங்க பிரசங்கிக்கிறான்னு கேக்குறீங்களா? இது ஏன் சபையில கொண்டு வந்து பிரசங்கிக்கிறான்னு கேக்குறீங்களா? திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை.
தன் தகப்பனையாவது தன் தாயாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன்.
நல்ல ஆளும் பழைய பாட்டுல இல்ல பாருங்க. ஒருத்தர் இல்லையோ எத்தனை பிள்ளைகள் எங்க போறதோ எனக்கு தெரியும். பிள்ளைகள் மொரட்டாட்டம் பண்ணா பழைய ஏற்பாடு செல்லப்படுது. அவங்க மூப்பொருளுக்கு இந்த கிராமத்தின் மூப்பொருளுக்கு முன்பாக கொண்டது கல்லறிஞ்சு கொள்ளட்டுமா? ஆ, கிருபையின் காலத்துக்குள்ள இருக்கப்படினா சோத்திரம் எல்லாம் இருக்கும் இல்லையா? கிருபையின் காலத்துல இருக்கிறபடினால எல்லாருக்கும் கொண்டாட்டம், எனக்கும் தான் கொண்டாட்டம். என்ன செய்யறதுன்னு நான் ஜேமன்ல சந்தித்தவர்கள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஜேமன்ல ஒரு மகன் ஒரு தாய்க்கு அடிச்சான். அந்த தாய் வந்து என்ன சொன்னா, அப்பா வெளியே சொல்லிட்டா. ஏன் சொன்னா வெக்கம் தானே, எல்லாருக்கும் தெரிஞ்சு புரியும் தானே. என்ன செய்யறது, நம்ம குடும்பத்தை போல மற்றவங்களோட குடும்பத்தை அனுபவித்து தான் கிறிஸ்தவம். ஆகையினால உலட்டுறதுக்கு உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றது இல்ல. அநேக கிறிஸ்தவர்கள் இருந்து உலட்டி உலட்டியே அநேக காரியத்தை பிரச்சனை ஆகிறாங்க பணங்கிறதா. ஆகையினால அந்த தாய் வந்து சொன்னா, தம்பி இதை வழியை மாத்திர சொல்லிடாதேப்பான்னு சொல்லி அழு அலர்ந்து அழுகிறான். எங்க போய் நான் சொல்றது, இது எங்க போய் சொல்றது? இன்றைக்கு அந்த மகனுடைய நிலைமை படு கஷ்டத்துல இருக்கிறது, படு கஷ்டத்துல இருக்கிறது, படு கஷ்டத்துல இருக்கு. பலம் இருக்கிறதுன்னு சொல்லி நிமிந்து நடக்காதீங்கப்பா, எல்லாம் புஷ்ஷன்னு போயிரும். இன்னைக்கு நல்லா இருக்கிறான்னு சொல்லி நிமிந்து தைரியமாக ஒண்ணு சொல்லாத, நாளைக்கு எல்லாம் புஷ்ஷன்னு போயிரும். மனுஷன் வாழ்க்கை பலூனை போன்றது, எல்லாம் போச்சு எதுன்னு சரக்கு புடக்கன்னு சொல்லி எத்தனை நாளைக்கு அது நின்று பிடிக்கும் சொல்லி நமக்கு தெரியாது. அந்த தாய் அழுதா, அழுதா எனக்கு கேட்டுன்னு சரியான கோபம் வந்துட்டது. நாங்களும் போய் அடிக்க முடியாது பாருங்க, நாங்களும் போய் கணக்கு செய்யவும் முடியாது. ஒரு காரியத்தை சொல்லத்தான் முடியும், அதுக்கு மேல எங்க இடத்துல ஒண்ணும் கிடையாது. நாங்க போய் இப்படி செய்யாத அப்படி செய்யாத அப்படின்னு அதுக்கு பெத்தா இப்படியாத காரியத்தை வந்து மற்றவர்கள் சொல்லவும் மாட்டாங்க. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
தன் தகப்பனையாவது தன் தாயாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன்.
நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். அவங்களுக்கு சொல்றேன், பிள்ளைகளாக இருந்து உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் அவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்படுத்தி துக்கப்படுத்துவீங்களா? இருந்தா தேவன் ஒரு நாள் வருவார். அதற்கு மாத்திரம் நீ தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீங்க எத்தனை வயசாக இருக்கலாம், சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், வளர்ந்தவர்களாக இருக்கலாம், முதிர் வயது உள்ளவர்களாக இருக்கலாம், எனக்கு அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனுக்கு முன்பாக நான் நிற்க வேண்டியது நிற்க வேண்டியது, யாரும் மாற்ற முடியாது. சபையில இருக்கிறோம், தேவனுடைய மிகப்பெரிய வேதத்தை வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி கைகள் முதிர்ந்தவர்களை கனம் பண்ணுங்க. அது எத்தனை வயது, சில பேருக்கு வயதாக இருந்தாலும் பெரியாக்களாக இருந்தாலும் சில வயது வயதுக்கு முந்தைய ஏதாவது சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய இது வந்துடும். பேசாம இரு, உனக்கு ஒரு நாள் மூவ் பண்ணிச்சுனாலும் பேசாம இரு, ஒரு நிமிஷம் மூவ் பண்ணாலும் பேசாம இரு. என்னவாது பேசிட்டு ஒரு தாய் உண்டு, சொந்த தாய் பேசுகிற போல ஏற்றுக்கொள். இல்ல அவ பேச முடியாது, அவ யாரு, இவர் யார், இவர் பேச முடியாது. தேவனுக்கு முன்பாக தலை குனிங்கவா, தேவன் உங்களை பார்த்துக் கொள்வார். தேவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதையும் மறந்து விடாதீங்க இல்லையா. உபாமம் 27:16 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, நான் முடிச்சிடுறேன், வாசி முடிச்சிடுறேன். உபாமம் 27:16.
தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக.
திருப்பி வாசிங்க.
தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக.
தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவன், தூசிக்க கூடாது. ஒரு நாள் ஒரு தாய் தகப்பனை குறிச்சு தப்பா சொல்லவே கூடாது. எனக்கு அடிக்கிறாங்க அதனால பேசுறேன், அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. என்ன திட்டுறாங்க இன்னைக்கு அநேக தாதப்பன, தாய் தப்பனை குறிச்சு பிறகு பேசுவோம். இன்னைக்கு தாய் தப்பன்மார் தங்கள் தாய்க்குமாருக்கு முன்பாக எப்படி பிள்ளைகள் இருக்கும்னு சொல்லி பேசுவோம். என்ன தூசிக்கிற, அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, எங்க அம்மா போய் சொல்றாங்க, எங்க அப்பா போய் சொன்னா என்ன செய்யறது, என்றாலும் நீ தூசியாது, நீ அவங்களை குறிச்சு போய் சொல்லாது, விளத்தி வாங்காத, விட்டு கொடுத்துரு. தாய் உன் தகப்பன் தானே, போய் பக்கத்துல சொன்னா உனக்கு தான் வைக்க, அவங்களுக்கு இல்ல, அதனால போய் சொல்லாது. எங்க அம்மா போய் சொல்றாங்க, எங்க அப்பா போய் சொல்றாங்க, என்ன செய்யறது, அதனால நான் எனக்கு புரியாது, செய்ய மாட்டேன், போக மாட்டேன், வரமாட்டேன் என்று சொல்லி புலம்புகிறவர்கள் பிள்ளைகளும் இருக்கிறார்கள் இல்லையா. அது பொய்யோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா உன் தாய்க்கு உன் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டியது தேவனிடத்திலே 10 கற்பனையில கற்பனையில கொடுக்கப்பட்ட முதல் காரியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வேத மூலத்தில் அந்த கற்பனைக்குள்ளே தான் நடக்கப்பட்டிருக்கிறது. புதிய பாட்டிலே 1 கிடைக்கிறாரு, அதை கொண்டே பெண்ணுக்கு 10 கிடைக்கிறாரு, ஒன்னும் செய்ய முடியாம இருக்குது இல்லையா. ஆகையினால என்ன செய்யுங்க, உங்கள் தாய் உங்கள் தகப்பனை கனம் பண்ணுங்கப்பா, அவங்களை தூசியாதீங்க. தூசியா தூசிக்கிறது ஈசி, இன்னைக்கு ஜனங்களை தூசித்துக் கொண்டிருக்க அந்த பழைய கடைசி காலத்துல பெரிய அட்டவாசம் தூசித்துக் கொண்டிருப்பார்கள் இல்லையா. ஆனால் உன் தாய் உன் தகப்பனும் சில வேளைகளில் தாய் தகப்பன் சொல்றது எல்லாமே நமக்கு பிள்ளையாகத்தான் விளங்குது. அது ஒரு காரியம், அது ஒரு காரியம், அதை விடுங்க. ஆனா இந்த வேதத்தின்படி தூசிக்காதீங்க. அவங்க எப்படிப்பட்ட நீ தூசிச்சாங்க, நீ எப்படிப்பட்டவனா சபிக்கப்பட்ட, உன் தாய் உன்னை சபிக்கணும் அவசியம் கிடையாது. எந்த தாயும் சபிக்க மாட்டாங்கன்னு ஆண்டருக்கு தெரியும், அதனாலதான் ஆண்டர் சொன்னா சபிக்கப்பட்டான். எந்த தாயும் இந்த தவப்பட நான் பிள்ளைய பார்த்து நீ நல்லா இருக்க மாட்டான்னு சொல்ல போறானா? எவ்வளவு காசு கொடுத்தாலும் சொல்ல மாட்டான், சொல்லவே சொல்ல மாட்டான். ஆனா ஆண்டவர் வேதத்துல என்ன சொன்னா தெரியுமா? உன் தாயும் உன் தகப்பனை நீ தூசித்தா நீ சபிக்கப்பட்டான். உன் தாயும் தகப்பனை ஏன் என்ன பெற்றான்னு சொல்லி அவன் கொலை செய்யப்படவே. இதை குறித்து பேசிக்கொண்டே போகலாம் பாருங்க. ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது, வாக்குகள் இருக்கிறது, பிள்ளைகள் எப்படி பெற்றோருக்கு இருக்க வேண்டும் சொல்லி தாராளமாக ஏராளமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 10:1 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நீதிமொழிகள் 10:1.
சாலமோனின் நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான்.
திருப்பி வாசிங்க.
சாலமோனின் நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான்,
சந்தோஷப்படுத்துகிறான்,
மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான்.
நாம் இன்றைக்கு தாய் தகப்பனுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? சஞ்சலத்தை கொடுக்கிறோமா? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தாய் தகப்பனுக்கு நாம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? சஞ்சலப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? இல்லாட்டா தாய் தகப்பனை சந்தோஷமா வச்சிட்டு இருக்கிறோமா? எல்லாரும் நல்லவர்களை போல நாம் வழிகிட்டு வந்திருக்கிறோம், எல்லாரும் நல்லாகத்தான் இருக்கிறோம். பார்ப்பதற்கு தேவ தூதர்களை போல எல்லாரும் இருக்கிறீங்க. ஆனா உங்கள் தாயையும் உங்கள் தகப்பனையும் நீங்கள் வைத்திருக்க வேண்டிய விதத்திலே வைத்திருக்கிறீர்களா? நடத்த வேண்டிய விதத்திலே நடத்துகிறீர்களா? கனம் பண்ண வேண்டிய விதத்திலே கனம் பண்ணுகிறீர்களா என்பதை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தான் தெரியும் பாருங்க. நீங்க சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நடுவயது உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, வளர்ந்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை எப்படி கனம் பண்ணுகிறீர்கள் என்பதை தேவன் பார்த்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. தேவன் சமத்தில் இருந்திருப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய பாதத்தை நாங்கள் வந்திருக்கிறோம், உங்களுடைய சமூகத்தை நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட தந்த வார்த்தைகளை கர்த்தாவே எங்கள் உள்ளத்துல எடுத்து சென்று அதை பிரயோஜனப்படுத்த, அதை சரிப்படுத்த நீ கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் வேண்டிக். எங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்து கர்த்தாவே, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை பார்த்து நாங்கள் கேள்விகளை கேட்டுக்கொள்ள கர்த்தாவே, ஆண்டவரே, தாய் தகப்பனை நாம் எப்படி நடத்துகிறோம் என்ற கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க, அதுக்குரிய பதில்கள் இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வருகிற பொழுது, ஆண்டவரே, நீர் வருகிற பொழுது உம்முடைய கேள்விக்கு முன்பாக தலை குனிந்து கண்ணீர் விடுகிறவர்களா இருந்து விடாதபடி, புலம்பி அழுகிறவர்களா இருந்து விடாதபடி, வேதனை படுகிறவர்களா இருந்து விடாதபடி, ஆண்டவரே, நீர் வருகிற பொழுது, ஆண்டவரே, நீர் அணைக்க கூடியவர்களாய் கட்டாவே நாம் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அவளை பெற்று எடுத்து வளர்த்து ஆண்டவரை நடத்துகிற தாய் தகப்பன் மாறை கட்டாவே நாங்கள் கனப்படுத்தி, ஆண்டவரை கனம் பண்ணி அவருடைய விருப்பங்கள் ஆசைகளை கேட்டு அதன்படி செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரும் சமூகத்தை நாங்கள் ஒப்படைக்கிறவையா, கிருபை செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. நம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம், எங்களை நடத்துவீராக. என்ன சரி, நான் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.